59. இஸ்ரவேலின் முதல் ராஜா. இஸ்ரவேலின் அரசாங்கம் தேவனுடைய நாமத்தினாலும் அதிகாரத்தினாலும் ஆட்சி செய்யப்பட்டிருந்தது. மோசேயின் வேலையும் 70 மூப்பர்களின் வேலையும் அதிகாரிகள் நியாயாதிபதிகளின் வேலையும் தேவன் கொடுத்த கட்டளைகளை செயல்படுத்துவது மாத்திரமே. தேசத்திற்கான சட்டம் இயற்ற அவர்களுக்கு அதிகாரமில்லை. இதுவே இஸ்ரவேல் ஒரு தேசமாக இருந்தவரையிலும் அதன் நிலையாயிருந்தது. அவ்வப்போது தேவனால் ஏவப்பட்ட மனிதர்கள் ஜனங்களுக்கு போதிக்கவும் பிரமாணங்களை செயல்படுத்தவும் அனுப்பப்பட்டனர். இஸ்ரவேல் ஒரு ராஜாவை வாஞ்சிக்கும் என்பதை ஆண்டவர் முன்னதாகவே கண்டார். ஆனால் அந்த நாடு எதன்மேல் அஸ்திபாரமிடப்பட்டதோ அந்த கொள்கைகளை மாற்ற அவர் ஒப்புக்கொள்ளவில்லை. ராஜா உன்னதமானவரின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும். தேவனே தேசத்தின் தலைவராக உணரப்பட வேண்டும். அவருடைய பிரமாணம் தேசத்தின் உயர்ந்த சட்டமாக செயல்படுத்தப்பட வேண்டும். இஸ்ரவேலர்கள் முதலாவது கானானில் நிலவரப்பட்டபோது இறையாண்மையின் கொள்கைகளை ஒப்புக்கொண்டிருந்தனர். யோசுவாவின் அதிகாரத்தின் கீழ் தேசம் செழித்திருந்தது. ஆனால் ஜனத்தொகையின் உயர்வும் மற்ற நாடுகளோடு கொண்ட உறவும் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தது. மக்கள் புறஜாதிகளுடைய பழக்கங்களில் அநேகவற்றை ஏற்றுக்கொண்டு இவ்விதம் தங்களுடைய சொந்த விசேஷமான பரிசுத்த குணத்தை பெருமளவில் தியாகம் பண்ணியிருந்தனர். படிப்படியாக தேவனுக்கான அவர்களுடைய பயபக்தியை இழந்து அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக இருப்பதன் கனத்தை போற்றுவதை நிறுத்தினர். புறஜாதி ராஜாக்களின் ஆடம்பரத்தினாலும் வெளிக்காட்டல்களினாலும் கவரப்பட்டு தங்கள் சொந்த எளிமையில் சோர்வடைந்தனர். பொறாமையும் வெறுப்பும் கோத்திரங்களுக்கிடையே முளைத்தது. உள்நாட்டு கருத்து வேறுபாடுகள் அவர்களை பலவீனப்படுத்தியது. தொடர்ச்சியாக புறஜாதி சத்துருக்களின் படையெடுப்பிற்கு அவர்கள் வெளியாக்கப்பட்டிருந்து தேசங்களுக்கு நடுவிலே தங்களுடைய இடத்தை பராமரிக்க வேண்டுமென்றால் ஒரு பலமான மைய அரசாங்கத்தின் கீழ் கோத்திரங்கள் இணைய வேண்டுமென்று மக்கள் நம்பினர். தேவனுடைய பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிவதிலிருந்து விலகினபோது தங்களுடைய தெய்வீக அரசனின் ஆட்சியிலிருந்தும் விடுதலையாக அவர்கள் விரும்பினர். இவ்விதம் ஒரு அரசனை குறித்த கோரிக்கை இஸ்ரவேலெங்கும் பரவியது. சாமுவேலின் ஆட்சியின் கீழ் இருந்ததைப் போல மகா பெரிய ஞானத்தோடும் வெற்றியோடும் யோசுவாவின் காலத்திலிருந்து ஒருபோதும் அரசாங்கம் நடத்தப்படவில்லை. நியாயாதிபதி, தீர்க்கதரிசி, ஆசாரியன் என்கிற மூன்று வித ஊழியத்திற்கு தெய்வீகத்தினால் நியமிக்கப்பட்டவனாக தளர்வடையாத பாரபட்சமற்ற வைராகியத்தோடு மக்களின் நன்மைக்காக அவன் உழைத்தான். தேசம் அவனுடைய ஞானமான கட்டுப்பாட்டின் கீழ் செழித்தது. ஒழுங்கு மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டு தெய்வபக்தி முன்னேற்றப்பட்டது. சில காலம் பிரிவினையின் ஆவி தடை செய்யப்பட்டிருந்தது. ஆனால் வருடங்கள் செல்லச் செல்ல அரசாங்கத்தின் பொறுப்புகளை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள தீர்க்கதரிசி கட்டாயப்படுத்தப்பட்டான். அவன் தன்னுடைய இரண்டு குமாரர்களையும் தன் உதவியாளராக நியமித்தான். சாமுவேல் தன்னுடைய ஊழியத்தை ராமாவில் தொடர்ந்து கொண்டிருந்தபோது இந்த வாலிபர்கள் தேசத்தின் தெற்கு எல்லைக்கு அருகே இருந்த பெயர்செபாவில் நியாயம் செய்யும்படியாக நிறுத்தப்பட்டனர். தேசத்தின் முழு ஒப்புதலோடுதான் சாமுவேல் தன்னுடைய குமாரர்களை இந்த பதவியில் நியமித்தான். ஆனால் தங்களுடைய தகப்பனின் தேர்விற்கு தகுதியானவர்களாக அவர்கள் தங்களை நிரூபிக்கவில்லை. ஆண்டவர் மோசேயின் வழியாக இஸ்ரவேலின் அதிபதிகள் நீதியாக நியாயம் செலுத்த வேண்டும் என்ற விசேஷ கட்டளைகளை கொடுத்திருந்தார். விதவையுடனும் திக்கற்றவர்களுடனும் நியாயமாக நடக்க வேண்டுமென்றும் பரிதானம் வாங்கக்கூடாதென்றும் விசேஷ கட்டளைகளை கொடுத்திருந்தார். ஆனால் சாமுவேலின் குமாரர்கள் பொருளாசைக்குச் சாய்ந்து பரிதானம் வாங்கி நியாயத்தை புரட்டினார்கள். அவர்கள் மனதில் பதிக்கும்படியாக அவன் தேடின நியமங்களை தீர்க்கதரிசியின் மகன்கள் கருத்தில் கொண்டிருக்கவில்லை. தங்களுடைய தகப்பனின் தூய்மையான சுயநலமற்ற வாழ்க்கையை அவர்கள் பிரதிபலிக்கவில்லை. ஏழிக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு மனதில் ஒரு செல்வாக்கை செய்ய வேண்டிய பிரகாரம் ஏற்படுத்தவில்லை. அவன் குறிப்பிட்ட அளவு தன் பிள்பிள்ளைகளில் திளைத்திருந்தான். அதன் விளைவு அவர்களுடைய குணத்திலும் வாழ்க்கையிலும் வெளிப்படையாகத் தெரிந்தது. இந்த நியாயாதிபதிகளின் அநியாயம் அதிக அதிருப்தியைக் கொண்டுவர நீண்ட காலமாக இரகசியமாக வாஞ்சித்திருந்த ஒரு மாற்றத்தை வலியுறுத்துகிற ஒரு காரணம் அமைக்கப்பட்டது. இஸ்ரவேலின் மூப்பர் எல்லாரும் கூட்டங்கூடி ராமாவிலிருந்த சாமுவேலினிடத்தில் வந்து, இதோ நீர் முதிர்வயதுள்ளவரானீர், உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் இருக்கிறபடி எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டுமென்றார்கள். ஜனங்களின் நடுவே இருந்த தவறான நடத்தை சாமுவேலிடம் கொண்டுவரப்படவில்லை. அவனுடைய குமாரர்களின் தீங்கான நடத்தை அவனுக்கு அறிவிக்கப்பட்டிருக்குமானால் தாமதமின்றி அவர்களை அவன் அகற்றியிருப்பான். ஆனால் விண்ணப்பதாரர்கள் விரும்பினது அதுவல்ல, அவர்களுடைய மெய்யான நோக்கம் அதிருப்தியும் பெருமையும் என்பதையும் அவர்களுடைய கோரிக்கை ஆழ்ந்து ஆராய்ந்த தீர்மானமான நோக்கத்தின் விளைவு என்பதையும் சாமுவேல் கண்டான். அவனுடைய ஆட்சியின் உண்மையையும் ஞானத்தையும் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். ஆனாலும் இந்த விண்ணப்பத்தை தன்மேல் வந்த கண்டனையாகவும் தன்னை அப்புறப்படுத்தும்படியான நேரடி முயற்சியாகவும் வயதான அந்த தீர்க்கதரிசி பார்த்தான். எனினும் அவன் தன் உணர்வுகளை வெளிக்காட்டவில்லை, நிந்திக்கவும் இல்லை. மாறாக இந்த விஷயத்தை ஆண்டவரிடம் எடுத்துச் சென்று அவரிடமாத்திரமே ஆலோசனையை தேடினான். ஆண்டவர் சாமுவேலிடம், ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதெல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். நான் அவர்களை எகிப்திலிருந்து புறப்படப் பண்ணின நாள் முதல் இந்நாள் மட்டும் அவர்கள் என்னை விட்டு வேறே தேவர்களை சேவித்து வந்த தங்கள் எல்லா செய்கைகளின்படியும் செய்தது போல அவர்கள் உனக்கும் செய்கிறார்கள் என்று கூறினார். ஜனங்களின் நடக்கையை தனிப்பட்ட விதத்தில் தனக்கு எதிரானது என்று நினைத்து வருத்தப்பட்டதற்காக தீர்க்கதரிசி கடிந்து கொள்ளப்பட்டான். அவர்கள் அவமரியாதையை அவனுக்கு காட்டவில்லை. மாறாக தமது ஜனத்தின் மேல் அதிபதிகளை நியமித்திருந்த தேவனுடைய அதிகாரத்தின் மேல் காட்டினர். தேவனுடைய மெய்யான ஊழியக்காரர்களை தள்ளி நிராகரிக்கிறவர்கள் வெறும் மனிதர் மேல் ஒரு அவமதிப்பை காண்பிக்கிறதில்லை, மாறாக அவனை அனுப்பின அதிபதியின் மேல் காண்பிக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைகளும் அவருடைய கடிந்து கொள்ளுதல்களும் ஆலோசனையும் தள்ளப்பட்டிருக்கிறது. அவருடைய அதிகாரம் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது.
யெகோவாவை தங்களுடைய ராஜாவென்று ஒப்புக்கொண்டிருந்து அவர் ஸ்தாபித்திருந்த சட்டங்களும் அரசாங்கமும் மற்ற அனைத்து தேசங்களைக் காட்டிலும் உன்னதமானது என்று ஒப்புக்கொண்டிருந்த நாட்களே இஸ்ரவேலின் மாபெரும் செழுமையான நாட்களாயிருந்தன. ஆண்டவருடைய கற்பனைகளை குறித்து மோசே இஸ்ரவேலிடம், ஜனங்களின் கண்களுக்கு முன்பாகவும் இதுவே உங்களுக்கு ஞானமும் விவேகமுமாயிருக்கும், அவர்கள் இந்த கட்டளைகளையெல்லாம் கேட்டு இந்த பெரிய ஜாதியே ஞானமும் விவேகமுமுள்ள ஜனங்கள் என்பார்கள், உபாகமும் 4:6 என்று அறிவித்திருந்தான். ஆனால் தேவனுடைய பிரமாணங்களிலிருந்து விலகினதால் தேவன் உண்டாக்க வேண்டுமென்று வாஞ்சித்திருந்த மக்களாவதிலிருந்து எபிரேயர்கள் தவறினர். பின்னர் அவர்களுடைய சொந்த பாவம் மற்றும் மதியீனத்தினுடைய விளைவுகளான அனைத்து தீமைகளையும் தேவனுடைய அரசாங்கத்தின் மேல் வைத்தனர். பாவத்தினால் மிக முழுமையாக அவர்கள் குருடாகினர்.
ஆண்டவர் தமது தீர்க்கதரிசிகளின் மூலம் இஸ்ரவேல் ஒரு ராஜாவினால் ஆட்சி செய்யப்படுமென்று முன்னதாக அறிவித்தார். ஆனால் இப்படிப்பட்ட அரசாங்கமே அவர்களுக்கு மிகச் சிறந்தது என்றோ அல்லது அவரது சித்தப்படியானதென்றோ அவர் அறிவிக்கவில்லை. அவருடைய ஆலோசனைகளினால் நடத்தப்பட மறுத்ததினால் அவர்களுடைய சொந்த தெரிந்து கொள்ளுதலை பின்பற்ற மக்களை அவர் அனுமதித்தார். தேவன் அவர்களுக்கு தமது கோபத்தில் ராஜாவை கொடுத்தார். ஓசியா 13:11 என்று ஓசியா அறிவிக்கிறான். தேவனிடமிருந்து ஆலோசனையை தேடுவதற்கு பதிலாக அல்லது வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற அவருடைய சித்தத்திற்கு எதிராக மனிதர் தங்களுடைய சொந்த வழியை தெரிந்து கொள்ளும்போது அதை பின்தொடரும் கசப்பான அனுபவங்களினால் தங்களுடைய மதிகேட்டை உணர்ந்து தங்கள் பாவங்களுக்காக மனம் வருந்த நடத்தப்படும்படி அவர் பல வேளைகளில் அவர்களுடைய விருப்பங்களை வழங்குகிறார். மனித அகந்தையும் பாவமும் ஆபத்தான வழிகாட்டிகளாக நிரூபிக்கப்படும். தேவனுடைய சித்தத்திற்கு முரணாக இருதயம் வாஞ்சிக்கிறது. முடிவில் அது ஆசீர்வாதமாயிருப்பதற்கு பதிலாக சாபமாக காணப்படும்.
பிரமாணத்தை கொடுத்தவராகவும் தங்களுடைய பலத்தின் ஆதாரமாகவும் தம்மை மாத்திரம் தம்முடைய ஜனங்கள் நோக்கி பார்க்க வேண்டுமென்று தேவன் வாஞ்சித்தார். தேவன் மேல் சார்ந்திருப்பதை உணர்ந்து அவர்கள் தொடர்ச்சியாக அவரிடம் நெருக்கமாக இழுக்கப்படுவார்கள். அவர்கள் உயர்த்தப்பட்டு தகுதிப்படுத்தப்பட்டு தம்முடைய தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமாக அவர்களை அழைத்த அந்த உயர்ந்த முடிவில் பொருத்தப்படுவார்கள். ஆனால் ஒரு மனிதன் சிங்காசனத்தின் மேல் வைக்கப்படும்போது அது மக்களின் மனங்களை தேவனிடமிருந்து திருப்ப முனையும். மக்கள் தெய்வீக வல்லமையை குறைவாகவும் மனித பலத்தை அதிகமாகவும் நம்புவார்கள். அவர்களுடைய ராஜாக்களின் தவறுகள் அவர்களை பாவத்திற்குள் நடத்தி தேசத்தை தேவன்டை தேவனிடமிருந்து பிரிக்கும்.
ஜனங்களின் கோரிக்கையை அளிக்கும்படியும் ஆனாலும் ஆண்டவருடைய ஒப்புக்கொள்ளாமையை குறித்து எச்சரித்து அவர்களுடைய வழியின் விளைவு என்னவாக இருக்கும் என்பதை தெரிவிக்கும்படியும் சாமுவேல் அறிவுறுத்தப்பட்டான். அப்பொழுது சாமுவேல் ஒரு ராஜா வேண்டுமென்று தன்னிடத்தில் கேட்ட ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளையெல்லாம் சொன்னான். அவன் அவர்கள் மேல் வைக்கப்படவிருக்கிற பாரங்களை அவர்கள் முன் உண்மையாக வைத்து இப்போது சுதந்திரமும் செழிப்புமான நிலைமையோடு ஒப்பிடும்போது இருக்கக்கூடிய மாறுபாடான ஒடுக்குதலின் நிலைமையை காண்பித்தான். அவளுடைய ராஜா மற்ற ராஜாக்களின் பகட்டையும் ஆடம்பரத்தையும் பின்பற்றுவான். அதற்கு ஆதாரமாக அவர்கள் மேலும் அவர்கள் சொத்துக்கள் மேலும் வருந்தக்கூடிய சுமைகளை வற்புறுத்துவான். அவர்களுடைய வாலிபரில் மேன்மையானவர்களை தன்னுடைய சேவைக்காக கேட்பான். அவர்கள் அவனுக்கு முன்பாக அவனுடைய ரத ஓட்டிகளாகவும் குதிரை வீரர்களாகவும் அவனுக்கு முன் ஓடுகிறவர்களாகவும் ஆக்கப்படுவார்கள். அவனுடைய படையை அவர்கள் நிரப்ப வேண்டும். அவனுடைய வயல்களை உழவும் அவனுடைய அறுவடையை அறுக்கவும் அவனுடைய அறுக்கவும் அவனுடைய சேவைக்கு யுத்தத்தின் ஆயுதங்களை உண்டாக்கவும் கோரப்படுவார்கள். இஸ்ரவேலின் குமாரத்திகள் அரச வீட்டிற்கு சமையல் செய்கிறவர்களாகவும் அப்பஞ்சுடுகிறவர்களாகவும் இருப்பார்கள். தன்னுடைய அரச நிலைமையை ஆதரிப்பதற்காக யெகோவா தேவனால் தாமே மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அவர்களுடைய நிலத்தில் சிறப்பானதை அவன் எடுத்துக்கொள்வான். அவர்களுடைய வேலைக்காரரில் மிக மதிப்பானவர்களையும் அவர்களுடைய ஆடு மாடுகளையும் அவன் எடுத்துக்கொண்டு தன்னுடைய வேலைக்கு வைத்துக் கொள்ளுவான். இவையெல்லாம் தவிர அவர்களுடைய அனைத்து வருமானத்திலும் அவர்களுடைய உழைப்பின் இலாபங்களிலும் அவர்களுடைய நிலத்தின் விளைச்சல்களிலும் பத்தில் ஒரு பகுதியை கேட்பான். நீங்கள் அவனுக்கு வேலையாட்களாவீர்கள் என்று தீர்க்கதரிசி முடித்தான். நீங்கள் தெரிந்து கொண்ட உங்கள் ராஜாவி நிமித்தம் அந்நாளிலே முறையிடுவீர்கள். ஆனாலும் கர்த்தர் அந்நாளிலே உங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். அவனுடைய வற்புறுத்துதல்கள் எவ்வளவு பாரமாக இருந்தாலும் ஒருமுறை ராஜாங்கம் ஸ்தாபிக்கப்பட்ட பின்பு அதை தங்கள் விருப்பம் போல ஒதுக்க முடியாது.
ஆனால் மக்கள், அப்படியல்ல, எங்களுக்கு ஒரு ராஜா இருக்கத்தான் வேண்டும். சகல ஜாதிகளையும் போல நாங்களும் இருப்போம். எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்ற பதிலை திரும்ப கொடுத்தனர்.
இந்த விதத்தில் மற்ற தேசங்களைப் போல இல்லாதிருப்பது ஒரு விசேஷ வாய்ப்பும் ஆசீர்வாதமும் என்பதை இஸ்ரவேலர்கள் உணரவில்லை. தேவன் இஸ்ரவேலர்களை தம்முடைய சொந்த பொக்கிஷமாக்கும்படியாக மற்ற தேசங்களிலிருந்து பிரித்திருந்தார். ஆனால் இந்த உயர்ந்த கணத்தை கருத்தில் கொள்ளாது அவர்கள் புறஜாதிகளின் உதாரணத்தை பின்பற்ற ஊக்கமாக வாஞ்சித்திருந்தனர். உலக பழக்கங்களோடும் வழக்கங்களோடும் ஒத்துப்போகும் ஏக்கம் இன்னமும் தேவனுடைய பிள்ளைகளென்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களின் நடுவே இருக்கிறது. தேவனிடமிருந்து பிரிந்து செல்லும் போது உலகத்தின் கணத்திற்கும் ஆதாயத்திற்கும் பேராசை கொண்டவர்களாக மாறுகிறார்கள். இந்த உலகத்தின் தேவனை வணங்குகிறவர்களின் வழக்கங்களை பின்பற்ற கிறிஸ்தவர்கள் தொடர்ச்சியாக தேடுகிறார்கள். உலகத்தாரோடு இணைவதாலும் அவர்களுடைய வழக்கங்களோடு இணங்கிப் போவதாலும் தேவ பக்தியற்றவர்கள் மேல் வல்லமையான செல்வாக்கை செயல்படுத்தலாம் என்று அநேகர் நிர்பந்திக்கிறார்கள். ஆனால் இந்த முறையை பின்பற்றுகிற அனைவரும் தங்களுடைய பலத்தின் ஆதாரத்திலிருந்து தங்களை பிரித்துக் கொள்ளுகிறார்கள். உலகத்திற்கு நண்பர்களாகும் போது அவர்கள் தேவனுக்கு சத்துருக்களாகிறார்கள். பூமிக்குரிய உலக மேன்மைக்காக இருளிலிருந்து மாபெரும் வெளிச்சத்திற்கு அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தேவன் அழைத்திருக்கிற சொல்லக்கூடாத கணத்தை அவர்கள் தியாகம் செய்கிறார்கள். முதலாம் பேதுரு 2:9.
ஆழமான வருத்தத்தோடு மக்களின் வார்த்தைகளை சாமுவேல் கவனித்தான். ஆனால் ஆண்டவர் அவனிடம், நீ அவர்கள் சொல்லைக் கேட்டு அவர்களை ஆள ஒரு ராஜாவை ஏற்படுத்து என்று சொன்னார். தீர்க்கதரிசி தன்னுடைய கடமையைச் செய்திருந்தான். அவன் விசுவாசமாக உண்மையாக எச்சரிப்புகளை கொடுத்திருந்தான். அது நிராகரிக்கப்பட்டிருந்தது. பாரமான மனதோடு அவன் ஜனங்களை அனுப்பினான். அரசாங்கத்திற்கான மாபெரும் ஆயத்தம் செய்வதற்காக அவனும் பிரிந்து சென்றான்.
சாமுவேலின் தூய்மையான வாழ்க்கையும் சுயநலமற்ற அர்ப்பணிப்பும் சுயத்திற்கு உழைத்த ஆசாரியர்களுக்கும் மூப்பர்களுக்கும் பெருமையானவர்களுக்கும் இஸ்ரவேலின் சிற்றின்பப் பிரியருக்கும் நிலையான கடிந்து கொள்ளுதலாக இருந்தது. எந்த ஆடம்பரமும் எந்த வெளிக்காட்டலும் அவனிடம் இல்லாதிருந்தும் அவனுடைய உழைப்பு பரலோகத்தின் முத்திரையைக் கொண்டிருந்தது. யாருடைய நடத்துதலின் கீழ் எபிரிய தேசத்தை அவன் ஆண்டு வந்தானோ அந்த உலக மீட்பரால் அவன் கனப்படுத்தப்பட்டிருந்தான். ஆனால் மக்கள் அவனுடைய பக்தியிலும் அர்ப்பணிப்பிலும் சோர்வடைந்திருந்தார்கள். அவனுடைய தாழ்மையான அதிகாரத்தை புறந்தள்ளி அரசனாக அவர்களை ஆளப்போகிற ஒரு மனிதனுக்காக அவனை நிராகரித்திருந்தனர். சாமுவேலின் குணத்தில் கிறிஸ்துவின் சாயல் பிரதிபலிக்கப்பட்டதை நாம் காண்கிறோம். இரட்சகருடைய வாழ்க்கையின் தூய்மையே சாத்தானுடைய உக்கிரத்தை தூண்டிவிட்டது. அந்த வாழ்க்கை உலகத்திற்கு ஒளியாக இருந்து மனிதருடைய இருதயங்களில் மறைந்திருந்த சீரழிவை வெளிக்காட்டியது. கிறிஸ்துவின் பரிசுத்தமே தேவபக்தியுள்ளவர்களென்று அழைத்து கொண்டவர்களின் பொய்யான இருதயத்தின் மூர்க்கமான உணர்ச்சிகளை அவருக்கு எதிராக தூண்டிவிட்டது. கிறிஸ்து பூமியின் செல்வத்தோடும் கனத்தோடும் வரவில்லை. எனினும் அவர் நடப்பித்த கிரியைகள் எந்த மனித பிரபுவைக் காட்டிலும் மகா பெரிய வல்லமையைக் கொண்டிருந்தவராக அவரைக் காட்டியது. ஒடுக்குகிறவனின் நுகத்தை முறிப்பார் என்று யூதர்கள் மேசியாவை பார்த்திருந்தனர். எனினும் அவர்களுடைய கழுத்தின் மேல் அந்த நுகத்தை பூட்டியிருந்த பாவங்களை அவர்கள் நேசித்திருந்தனர்.
கிறிஸ்து அவர்களுடைய பாவங்களை மூடி அவர்களுடைய பக்தியை புகழ்ந்திருப்பாரெனில் அவரை தங்களுடைய ராஜாவாக ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். மாறாக அவர்களுடைய பொல்லாங்குகளை அவர் பயமின்றி கடிந்து கொண்டதை அவர்கள் தாங்கக் கூடாதிருந்தனர். தயவும் தூய்மையும் பரிசுத்தமும் உன்னதமுமாக ஆட்சி செய்திருந்து பாவத்தைத் தவிர வேறு எதன்மேலும் வெறுப்பை வளர்த்திராத அவருடைய குணத்தின் இனிமையை அவர்கள் தள்ளிவிட்டிருந்தனர். இவ்விதமே உலகத்தின் ஒவ்வொரு யுகத்திலும் இருந்திருக்கிறது. பரலோகத்தின் ஒளி அதில் நடக்க மறுக்கிற அனைவர் மேலும் ஆக்கினையைக் கொண்டு வருகிறது. பாவத்தை வெறுக்கிறவர்களின் உதாரணத்தினால் கண்டிக்கப்படும்போது மாய்மாலக்காரர்கள் உண்மையுள்ளவர்களை உபத்திரவப்படுத்தவும் தொல்லைப்படுத்தவும் சாத்தானுடைய முகவர்களாகின்றனர். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவபக்தியாய் நடக்க மனதாயிருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். 2 தீமோத்தேயு 3:12.
இஸ்ரவேலின் ராஜ அரசாட்சி தீர்க்க தரிசனத்தில் முன்னதாகவே சொல்லப்பட்டிருந்த போதும் அவர்களுடைய ராஜாவை தெரிந்தெடுக்கும் உரிமையை தேவன் தம்மிடமே வைத்திருந்தார். அந்த தெரிந்து கொள்ளுதலை முழுமையாக அவரிடமே கொடுக்கும் அளவு எபிரேயர்கள் இதுவரையிலும் அவருடைய அதிகாரத்தை மதித்திருந்தனர். தெரிந்து கொள்ளுதல் பென்யமீன் கோத்தரத்தைச் சார்ந்த கீசின் மகனாகிய சவுலின் மேல் விழுந்தது. எதிர்கால அரசனின் தனிப்பட்ட தகுதிகள் ராஜாவை வாஞ்சித்திருந்த இருதயத்தின் அகந்தையை திருப்தி செய்வதாக இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. 1 சாமுவேல் 9:2. அவன் கௌரவமான மனிதனாக இருந்து வாழ்க்கையின் உயிர் துடிப்போடு அழகும் உயரமும் கொண்ட அதிகாரம் செய்வதற்கென்றே பிறந்தவனைப் போன்று காணப்பட்டான். வெளிப்படையான இந்த கவர்ச்சி இருந்தும் மெய்யான ஞானத்தை கொடுக்கிற உயர்ந்த தகுதிகளை சவுல் பெறாதிருந்தான். தன்னுடைய அவசரமான மூர்க்கமான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த அவன் தன் வாலிபத்தில் கற்காதிருந்தான். தெய்வீக கிருபையின் புதுப்பிக்கும் வல்லமையை அவன் ஒருபோதும் உணராதிருந்தான்.
சவுல் வல்லமையும் செல்வமும் கொண்ட ஒரு தலையானவனின் மகனாயிருந்தான். எனினும் அந்த கால எளிமையின்படி ஒரு வேலையாளின் தாழ்மையான கடமைகளில் தன் தகப்பனோடு கூட ஈடுபட்டிருந்தான். அவன் தகப்பனுடைய சில மிருகங்கள் மலைகளில் வழித்தவறிப்போக சவுல் ஒரு வேலைக்காரனோடு அவைகளை தேடச் சென்றான். 3 நாட்களுக்கு வீணாகவே தேடின அவர்கள் சாமுவேலின் இடமாகிய ராமாவிற்கு அருகில் வந்தபோது காணாமற் போன மிருகங்களைக் குறித்து தீர்க்கதரிசியிடம் விசாரிக்க வேண்டுமென்று வேலைக்காரன் ஆலோசனை கூறினான்.
என் கையில் இன்னும் கால் சேக்கல் வெள்ளி இருக்கிறது. தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு
அதை அவருக்கு கொடுப்பேன் என்றான். இது அந்த கால வழக்கத்திற்கு ஒத்ததாக இருந்தது. தன்னை விடவும் உயர்ந்த பதவியிலோ அல்லது ஊழியத்திலோ இருந்த ஒரு மனிதனை ஒருவன் காணச் செல்லும்போது மரியாதையின் வெளிப்பாடாக ஒரு சிறிய பரிசை கொடுப்பான்.
அவர்கள் பட்டணத்தை நெருங்கினபோது தண்ணீர் எடுக்க வந்த சில வாலிப பணிப்பெண்களிடம் ஞானதிருஷ்டிக்காரனை குறித்து விசாரித்தனர். ஒரு மத ஆராதனை நடக்கவிருப்பதாகவும் தீர்க்கதரிசி ஏற்கனவே வந்துவிட்டதாகவும் மேட்டின் மேல் பலி செலுத்தப் போவதாகவும் அதன் பின்னர் பலி விருந்து இருப்பதாகவும் அவர்கள் பதிலளிக்கப்பட்டனர். சாமுவேலின் நிர்வாகத்தின் கீழ் பெரிய மாற்றம் வந்திருந்தது. முதலாவது, அவனுக்கு தேவனுடைய அழைப்பு வந்தபோது ஆசரிப்பு கூடாரத்தின் ஊழியங்கள் ஒரு நிந்தனையிலிருந்தன. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பா எண்ணினார்கள். முதலாம் சாமுவேல் 2:17. ஆனால் இப்போது தேவனுடைய ஆராதனை தேசம் முழுவதிலும் பராமரிக்கப்பட்டு மக்கள் மத ஆராதனைகளில் ஒரு விருப்பத்தை வெளிக்காட்டினர். ஆசரிப்பு கூடாரத்தில் எந்த ஊழியமும் நடைபெறாதிருந்தும் அந்த காலத்தில் வேறு இடத்தில் பலிகள் செலுத்தப்பட்டன. இந்த நோக்கத்திற்காக போதனைக்காக மக்கள் சென்றிருந்த ஆசாரியர் மற்றும் லேவியரின் பட்டணங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருந்தன. இந்த பட்டணங்களின் உயர்ந்த இடங்கள் பலிக்காக தெரிந்து கொள்ளப்பட்டு இவ்விதம் மேடுகள் என்று அழைக்கப்பட்டன. பட்டணத்தின் வாசலில் தீர்க்கதரிசியால் தானே சவுல் சந்திக்கப்பட்டான். இஸ்ரவேலின் தெரிந்து கொள்ளப்பட்ட அரசன் அந்த நேரத்தில் அங்கு வருவான் என்று தேவன் சாமுவேலுக்கு வெளிப்படுத்தியிருந்தார். இப்போது அவர்கள் முகமுகமாக நின்றபோது ஆண்டவர் சாமுவேலிடம், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்று கூறினார்.
ஞானதிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்ற சவுலின் விண்ணப்பத்திற்கு சாமுவேல், ஞானதிருஷ்டிக்காரன் நான்தான் என்று பதிலளித்தான். தொலைந்து போன மிருகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது என்ற உறுதியையும் கொடுத்து தாமதித்திருந்து விருந்தில் பங்கு பெறும்படி அவனை நிர்பந்தித்தான். அதே நேரம் அவன் முன்னதாக இருந்த மாபெரும் எதிர்காலத்தை குறித்து, சகல இஸ்ரவேலின் அபச்சையும் யாரை நாடுகிறது? உன்னையும் உன் வீட்டார் அனைவரையுமல்லவா என்றான். கேட்டுக்கொண்டிருந்தவனின் மனம் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளால் சிலிர்த்தது. அப்படிப்பட்ட குறிப்பை குறித்த சில காரியங்களை அவனால் உணர முடியவில்லை. ஏனெனில் ஒரு ராஜா வேண்டுமென்ற கோரிக்கை முழு தேசத்தின் கவனத்தையும் ஆட்கொண்டது. எனினும் அடக்கமான சுயத்தாழ்மையோடு, நான் இஸ்ரவேல் கோத்தரங்களிலே சிறிதான பென்யமீன் கோத்தரத்தான் அல்லவா? பென்யமீன் கோத்தரத்து குடும்பங்களிலெல்லாம் என் குடும்பம் அற்பமானதல்லவா? நீர் இப்படிப்பட்ட வார்த்தையை என்னிடத்தில் சொல்வானேன் எவானேன் என்று சவுல் பதிலளித்தான். சாமுவேல் புதியவனை பட்டணத்தின் முக்கிய மனிதர்கள் கூடியிருந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றான். அவர்களுக்கிடையே கனமான இடம் சவுலுக்கு கொடுக்கப்பட்டு விருந்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி அவன் முன்பாக வைக்கப்பட்டது. ஆராதனை முடிந்தது. சாமுவேல் தன் விருந்தாளியை தன் சொந்த வீட்டிற்கு அழைத்துச் சென்று மேல் வீட்டில் அவனோடு பேசி இஸ்ரவேலின் அரசாங்கம் ஸ்தாபிக்கப்பட்டிருந்த மாபெரும் கொள்கைகளை அவன் முன்வைத்து இவ்விதம் அவனுடைய உயர்ந்த தகுதிக்கு ஓரளவு அவனை ஆயத்தப்படுத்த முயன்றான்.
அடுத்த நாள் காலையில் சவுல் பிரிந்து சென்றபோது தீர்க்கதரிசி அவனோடு சென்றான். பட்டணத்தை தாண்டிச் சென்றபோது வேலைக்காரனை சற்று முன் செல்லும்படி கட்டளையிட்டான். பின்னர் தேவனிடமிருந்து அவனுக்கு அனுப்பப்பட்ட தூதை பெற்றுக்கொள்ளும்படி தரித்து நிற்க சவுலை அழைத்தான். அப்பொழுது சாமுவேல் தைலக்குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தன் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்தரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்றான். தெய்வீக அதிகாரத்தினால் இது செய்யப்பட்டது என்பதன் சான்றாக வீடு நோக்கிய பயணத்தில் நடக்கவிருக்கும் சம்பவங்களை அவன் முன்னதாக அறிவித்து அவனுக்காக காத்திருந்த பதவிக்கு தேவனுடைய ஆவியானவர் அவனை தகுதிப்படுத்துவார் என்று சவுலுக்கு உறுதி கொடுத்தான். கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார். நீ அவர்களோடே கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். இந்த அடையாளங்கள் உனக்கு நேரிடும்போது சமயத்துக்கு ஏற்றபடி நீ செய். தேவன் உன்னோடே இருக்கிறார் என்று தீர்க்கதரிசி கூறினான்.
சவுல் தன் வழியே போனபோது தீர்க்கதரிசி சொன்னதைப் போலவே அனைத்தும் சம்பவித்தது. பென்யமீனின் எல்லையில் தொலைந்து போன மிருகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன என்று அறிவிக்கப்பட்டான்.
தாபோரின் சமபூமியில் பெத்தேலில் தேவனை தொழுது கொள்ளப் போய்க் கொண்டிருந்த மூன்று மனிதர்களை சந்தித்தான். அவர்களில் ஒருவன் பலிக்காக மூன்று ஆட்டுக்குட்டிகளையும், மற்றவன் மூன்று அப்பங்களையும், மூன்றாமவன் பலிவிருந்திற்காக ஒரு துருத்தி திராட்சரசத்தையும் சுமந்து சென்றார்கள். அவர்கள் சவுலுக்கு வழக்கமான வாழ்த்துதலை கொடுத்து மூன்று அப்பங்களில் இரண்டு அப்பங்களையும் அவனுக்கு கொடுத்தனர். அவனுடைய சொந்த பட்டணமான கிபியாவின் மேட்டிலிருந்து திரும்பி வந்து கொண்டிருந்த ஒரு தீர்க்கதரிசிகளின் கூட்டம் குழல், வீணை, தம்புரு, யாழ் மற்றும் சிறுமுரசின் இசைக்கு தேவனுக்கு துதியாக பாடிக்கொண்டிருந்தனர். சவுல் அவர்களை நெருங்கின போது ஆவியானவர் அவன் மேலும் வந்தார். அவர்களுடைய துதியின் பாடலில் அவனும் இணைந்து அவர்களோடு தீர்க்க தரிசனம் சொன்னான். மிகவும் சரளமாகவும் ஞானமாகவும் அவன் பேசி மிக ஊக்கமாக ஆராதனையில் கலந்து கொள்ள அவனை அறிந்திருந்தவர்கள் சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று ஆச்சரியத்தில் வியந்தனர்.
சவுல் தீர்க்கதரிசிகளோடு ஆராதனையில் இணைந்தபோது பரிசுத்த ஆவியானவரால் பெரும் மாற்றம் அவனில் நடப்பிக்கப்பட்டது. இயற்கையான இருதயத்தின் இருட்டின் மேல் தெய்வீக தூய்மை மற்றும் பரிசுத்தத்தின் ஒளி பிரகாசித்தது. தேவன் முன்பு தான் இருந்த வண்ணமாகவே தன்னை கண்டான். பரிசுத்தத்தின் அழகை அவன் கண்டான். இப்போது பாவத்திற்கும் சாத்தானுக்கும் எதிரான யுத்தத்தை துவக்கும்படி அவன் அழைக்கப்பட்டு இந்த போராட்டத்தில் அவனுடைய பலம் முழுமையாக தேவனிடமிருந்தே வரவேண்டும் என்கிறதை உணர நடத்தப்பட்டான். இதற்கு முன் மங்கலாகவும் நிச்சயமின்றியும் தோன்றிய மீட்பின் திட்டம் அவனுடைய புரிந்து கொள்ளுதலுக்கு திறக்கப்பட்டது. அவனுடைய உயர்ந்த இடத்திற்கான தைரியத்தினாலும் ஞானத்தினாலும் ஆண்டவர் அவனை நிரப்பினார். பலம் மற்றும் கிருபையின் ஆதாரத்தை அவர் அவனவனுக்கு வெளிக்காட்டி தெய்வீக கோரிக்கைகளையும் அவனுடைய சொந்த கடமைகளையும் குறித்த அவனுடைய புரிந்து கொள்ளுதலை பிரகாசிப்பித்தார்.
சவுலை இராஜாவாக அபிஷேகம் பண்ணினது தேசத்திற்கு தெரிவிக்கப்படவில்லை. தேவனுடைய தெரிந்தெடுப்பு சீட்டு போடுவதின் வழியாக அனைவருக்கும் வெளிக்காட்டப்பட வேண்டும். இந்த நோக்கத்திற்காக சாமுவேல் மக்களை மிஸ்பாவிற்கு அழைத்தான். தெய்வீக நடத்துதலுக்காக விண்ணப்பம் ஏறெடுக்கப்பட்டது. அதை சீட்டு போடும் பவித்திரமான சடங்கு தொடர்ந்தது. கூடியிருந்த திரளானவர்கள் மௌனமாக காத்திருந்தனர். கோத்திரம், குடும்பம், வீட்டார் அடுத்தடுத்து குறிக்கப்பட்டனர். பின்னர் கீசின் மகனாகிய சவுல் தெரிந்து கொள்ளப்பட்ட தனிநபராக காட்டப்பட்டான். ஆனால் சவுல் அந்த கூட்டத்தில் இல்லை. அவன் மேல் விழவிருந்த மாபெரும் பொறுப்பை குறித்த உணர்வினால் பாரமடைந்தவனாக அவன் இரகசியமாக வெளியேறியிருந்தான். எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாயிருக்கத்தக்க உயரமுள்ளவனாயிருந்து இராஜ கம்பீரத்தையும் உருவத்தையும் கொண்டிருக்கிறான் என்று அகந்தையோடும் கிருப்தியோடும் அவனை கவனித்த சபையார் முன் அவன் திரும்ப கொண்டு வரப்பட்டான். சாமுவேல் தானும் கூட்டத்தார் முன் அவனை வைத்தபோது கர்த்தர் தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமானமானவன் இல்லை என்று வியந்து கூறினான். அதற்கு பதிலாக திரளான கூட்டத்திடமிருந்து ராஜா வாழ்க என்ற நீண்ட மகிழ்ச்சியின் சத்தம் எழுந்தது.
பின்னர் ராஜாங்கம் எந்த கொள்கைகளின் அடிப்படையில் இருக்கிறது என்பதையும் எதினால் அது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் அறிவித்து ராஜாங்கத்தின் முறையை சாமுவேல் மக்கள் முன்பு கூறினான். ராஜா உற்றிலும் தன்னாட்சி மன்னனாக இராது. உன்னதமானவரின் சித்தத்தின் கீழ் தன் வல்லமையை வைக்க வேண்டும். இந்த செய்தி புத்தகத்தில் பதிக்கப்பட்டு அதிலே பிரபுவினுடைய தனிச்சிறப்பும் மக்களுடைய உரிமைகளும் வாய்ப்புகளும் எழுதப்பட்டன. உண்மையுள்ள தீர்க்கதரிசியான சாமுவேலின் எச்சரிப்பை தேசம் தள்ளியிருந்த போதிலும் அவர்களுடைய விருப்பங்களுக்கு கொடுக்க நிர்பந்திக்கப்பட்ட போது கூடுமானவரையிலும் அவர்களுடைய சுதந்திரங்களை பாதுகாக்க அவன் இன்னமும் முயற்சித்தான்.
சவுலை தங்களுடைய அரசனாக ஒப்புக்கொள்ள ஜனங்கள் பொதுவாக ஆயத்தமாயிருந்தபோது அதற்கு எதிராக பெரிய கூட்டம் ஒன்றும் இருந்தது. மிகப்பெரியதும் மிக வல்லமையானதுமான யூதா எப்ராயிமை நிராகரித்து இஸ்ரவேலின் கோத்தரங்களில் மிகவும் சிறியதான பென்யமீன் கோத்தரத்திலிருந்து இஸ்ரவேலின் ஒரு அரசனை தெரிந்து கொள்ளுவதென்பது சகிக்கக்கூடாத அவமானமாக இருந்தது. சவுலுக்கு விசுவாசம் காண்பிக்கவும் வழக்கமான பரிசுகளை அவனுக்கு கொண்டு வரவும் அவர்கள் மறுத்தனர். ராஜா வேண்டும் என்ற கோரிக்கையை மிகவும் நிர்பந்தித்தவர்கள்தான்
தேவன் நியமித்த மனிதனை நன்றியோடு ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள். ஒவ்வொரு பிரிவிலிருந்தவர்களும் சிங்காசனத்தின் மேல் வைக்கப்பட தங்களுக்கு விருப்பமானவர்களை கொண்டிருந்தனர். தலைவர்களில் அநேகரும் கூட அந்த கணத்தை தாங்கள் பெற்றுக்கொள்ள விரும்பியிருந்தனர். பொறாமையும் வெறுப்பும் அநேகருடைய இருதயங்களில் எழும்பியது. அகந்தையும் பேராசையும் கொண்ட முயற்சிகள் ஏமாற்றத்திலும் அதிருப்தியிலும் முடிந்தது.
சம்பவங்களின் இப்படிப்பட்ட நிலையில் அரசாங்க கௌரவத்தை ஏற்றுக்கொள்ள தகுந்த நேரமில்லை என்று சவுல் கண்டான்.
முன்பிருந்ததைப் போலவே அரசாங்கத்தை நிர்வகிக்க சாமுவேலை விட்டுவிட்டு அவன் கிபியாவிற்கு திரும்பினான். அவனை தெரிந்தெடுத்ததில் தெய்வீக தெரிந்து கொள்ளுதலைக் கண்ட ஒரு கூட்டத்தார் அவனை பாதுகாக்கும் தீர்மானத்தோடு மரியாதை கொடுத்து அவனோடு சென்றனர். ஆனால் சிங்காசனத்திற்கான தன் உரிமையை நிர்பந்தத்தினால் நிலைநிறுத்த அவன் எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தன்னுடைய அதிகாரத்தை ஸ்தாபிப்பதை முழுமையாக தேவனிடம் விட்டவனாக பென்யமீனின் மேடுகளிலிருந்த தன்னுடைய வீட்டில் ஒரு உழவனின் கடமைகளில் மௌனமாக அவன் தன்னை ஈடுபடுத்தினான். சவுலின் நியமனத்திற்குப் பின் விரைவில் அம்மோனியர்கள் தங்கள் இராஜாவான நாகாஷின் கீழ் யோர்தானுக்கு கிழக்கே இருந்த கோத்திரங்களின் மேல் படையெடுத்து யாபேஸ் கிளையாத்தை பயமுறுத்தினர். அம்மோனியர்களுக்கு கப்பம் கட்டுவதாகக் கூறி அந்த பட்டணவாசிகள் சமாதான உடன்படிக்கை செய்ய முயன்றனர். ஆனால் இதற்கந்த கொடிய இராஜா இணங்காது. அவனுடைய வல்லமைக்கு நிலையான சாட்சிகளாக அவர்களை மாற்ற அவர்கள் ஒவ்வொருவருடைய வலது கண்ணையும் பிடுங்கும் நிபந்தனையில் இதற்கு ஒப்புக்கொள்ளுவதாக அறிவித்தான்.
முற்றுகையிடப்பட்ட அப்பட்டணத்தின் மக்கள் 7 நாள் தவணைக்காக இறைஞ்சினர். தாங்கள் எதிர்பார்த்திருக்கிற வெற்றியின் கணத்தை உயர்த்தலாம் என்று நினைத்து இதற்கு அம்மோனியர் சம்மதித்தனர். யோர்தானுக்கு மேற்கே இருந்த கோத்திரங்களிடம் உதவி கேட்டு யாபேசிலிருந்து தூதுவர்கள் உடனடியாக அனுப்பப்பட்டனர். பரவலான திகிலை உண்டாக்கின இந்த செய்தியை அவர்கள் கிபியாவிற்கு கொண்டு வந்தனர். வயலில் மாடுகளின் பின் சென்றிருந்த சவுல் இரவில் திரும்பினபோது சில மாபெரும் பேரிடரை அறிவித்த கூக்குரலை கேட்டான். ஜனங்கள் அழுத முகாந்தரம் என்ன என்று அவன் கேட்டான். அவமானப்படக்கூடிய அந்த கதை திரும்பவும் கூறப்பட்ட போது அவனுக்குள் உறங்கியிருந்த வல்லமைகள் அனைத்தும் எழுப்பப்பட்டன. தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் ஓரினை மாட்டை பிடித்து துண்டித்து அந்த ஸ்தானாதிபதிகள் கையிலே கொடுத்து இஸ்ரவேலின் நாடுகளுக்கெல்லாம் அனுப்பி சவுலின் பின்னாலேயும் சாமுவேலின் பின்னாலேயாலேயும் புறப்படாதவன் எவனோ அவனுடைய மாடுகளுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி அனுப்பினான்.
பேசேக்கின் சமபூமியில் சவுலின் கட்டளையின் கீழ் 330,000 பேர் கூடினர். அம்மோனியர்களுக்கு ஒப்புக் கொடுப்பதாக அறிவித்திருந்த அதே நாளில் உதவியை எதிர்பார்க்கலாம் என்ற உறுதியோடு செய்தியாளர்கள் உடனடியாக முற்றுகையிடப்பட்ட பட்டணத்திற்கு அனுப்பப்பட்டனர். இரவோடு இரவாக வேகமாக அணிவகுத்து சவுலும் அவனுடைய படையும் யோர்தானைக் கடந்து யாபேசின் முன்பு கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் வந்து சேர்ந்தது. கிதியோனைப் போலவே தன் படையை 3 பங்காகப் பிரித்து ஆபத்தை சந்தேகிக்காது பாதுகாப்பின்றி இருந்த அதிகாலையில் அம்மோனியரின் பாளையத்தில் அவர்கள் மேல் விழுந்தனர். அதைத் தொடர்ந்த பீதியில் அவர்கள் முறியடிக்கப்பட்டார்கள். தப்பினவர்களில் 2 பேராகிலும் சேர்ந்து ஓடிப்போகாதபடி எல்லாரும் சிதறிப்போனார்கள்.
சவுலின் உடனடியான செயலும் வீரமும் அவ்வளவு பெரிய படையை வெற்றிகரமாக நடத்தினதில் அவனுக்கிருந்த தலைமைத் தகுதியும் தாமற்ற தேசங்களை சமாளிப்பதற்கு ஏதுவாக இஸ்ரவேல் மக்கள் தங்கள் தலைவனிடம் எதிர்பார்த்திருந்த தகுதிகளாக இருந்தன. அவர்கள் இப்போது அவனை தங்கள் தலைவனாக வாழ்த்தி தேவனுடைய விசேஷ ஆசீர்வாதம் இல்லாதபோது தங்களுடைய அனைத்து முயற்சிகளும் வீணானது என்பதை மறந்தவர்களாக வெற்றியின் கணத்தை மனித முகவர்கள் மேல் சாற்றினர். தங்களுடைய உற்சாகத்தில் சவுலின் அதிகாரத்தை ஒப்புக்கொள்ள முதலில் மறுத்திருந்தவர்களை கொலை செய்யவும் ஆலோசனை கூறினர். ஆனால் ராஜா தலையிட்டு, "இன்றைய தினம் ஒருவரும் கொல்லப்படலாகாது. இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பை அருளினார்" என்று கூறினான். இங்கே தன்னுடைய குணத்தில் வந்திருந்த மாற்றத்திற்கு சவுல் சாட்சி கொடுத்தான். கணத்தை தனக்கு எடுத்துக்கொள்ளுவதற்கு பதிலாக மகிமையை அவன் தேவனுக்கு கொடுத்தான். பழிவாங்கும் வாஞ்சையை காண்பிப்பதற்கு பதிலாக இரக்கமும் மன்னிப்புமுள்ள ஆவியை அவன் வெளிக்காட்டினான். தேவனுடைய கிருபை
இருதயத்தில் வாசம் செய்கிறது என்பதற்கு இது தவறில்லாத சான்றாக இருக்கிறது. இராஜாங்கத்தை பொதுமக்கள் முன்னிலையில் சவுலிற்கு உறுதியளிக்கும்படியாக தேசம் முழுவதும் கில்காலில் கூட வேண்டுமென்று இப்போது சாமுவேல் ஆலோசனை கூறினான். அப்படியே செய்யப்பட்டது. அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் சமாதான பலிகளை செலுத்தி அங்கே சவுலும் இஸ்ரவேல் மனுஷர் யாவரும் மிகவும் சந்தோஷம் கொண்டாடினார்கள்.
வாக்குத்தத்த தேசத்தில் இஸ்ரவேலர்களின் முதல் பாளையம் கில்காலில் போடப்பட்டது. இங்கேதான் தெய்வீக நடத்துதலின்படி யோசுவா யோர்தானை அற்புதமாக கடந்து வந்ததன் நினைவாக 12 கற்களால் தூணை நிறுவியிருந்தான். இங்கே விருத்தசேதனம் புதுப்பிக்கப்பட்டது. இங்கே காதேசின் பாவத்திற்கு பிறகும் வனாந்தர யாத்திரைக்கு பிறகும் முதலாவது பஸ்காவை அவர்கள் ஆசரித்திருந்தனர். இங்கே மன்னா நின்று போயிருந்தது. இங்கே ஆண்டவருடைய சேனையின் அதிபதி இஸ்ரவேலின் படைகளின் தளபதியாக தம்மை வெளிப்படுத்தியிருந்தார். இங்கே இருந்துதான் எரிகோவை கவிழ்க்கவும் ஆயியை வெற்றி கொள்ளவும் அவர்கள் அணிவகுத்திருந்தனர். இங்கே ஆகான் அவனுடைய பாவத்தின் தண்டனையை சந்தித்தான். இங்கேதான் தேவனுடைய ஆலோசனையை கேட்க நெகிழ்ந்திருந்த இஸ்ரவேலர்களை தண்டித்த கிப்பியோனியர்களுடனான ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. இந்த சமபூமியில் அநேக சிலிர்ப்பூட்டும் தோழமைகளால் இணைக்கப்பட்டவர்களாக சாமுவேலும் சவுலும் நின்றனர். ராஜாவை வரவேற்றும் குரல்கள் அமர்ந்த பின்பு தேசத்தின் அதிபதியான தன்னுடைய வேலையின் பிரிவு வார்த்தைகளை வயததான தீர்க்கதரிசி கொடுத்தான்.
இதோ, நீங்கள் எனக்குச் சொன்னபடியெல்லாம் உங்கள் சொற்கேட்டு உங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தினேன். இப்போதும் இதோ ராஜாவானவர் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வருகிறார். நானோ கிழவனும் நரைத்தவனுமானேன்.
நான் என் சிறுவயது முதல் இந்நாள் வரைக்கும் உங்களுக்கு முன்பாக சஞ்சரித்து வந்தேன். இதோ இருக்கிறேன். கர்த்தரின் சந்நிதியிலும் அவர் அபிஷேகம் பண்ணி வைத்தவருக்கு முன்பாகவும் என்னை குறித்து சாட்சி சொல்லுங்கள். நான் யாருடைய எருதை எடுத்துக்கொண்டேன்? யாருடைய கழுதையை எடுத்துக்கொண்டேன்? யாருக்கு அநியாயம் செய்தேன்? யாருக்கு இடுக்கண் செய்தேன்? யார் கையில் பரிதானம் வாங்கிக் கொண்டு கண்சாடையாயிருந்தேன்? சொல்லுங்கள். அப்படியுண்டானால் அதை உங்களுக்கு திரும்பக் கொடுப்பேன் என்று அவன் கூறினான். ஒரே குரலில் மக்கள் அனைவரும்,
நீர் எங்களுக்கு அநியாயம் செய்யவும் இல்லை, எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை, ஒருவர் கையிலும் ஒன்றும் வாங்கவும் இல்லை என்று பதிலளித்தனர்.
தன்னுடைய முறையை நியாயப்படுத்த மாத்திரம் சாமுவேல் தேடவில்லை. ராஜாவையும் மக்களையும் ஆட்சி செய்ய வேண்டிய கொள்கைகளை இதற்கு முன்னதாகவே அவன் வைத்திருந்தான். தன்னுடைய வார்த்தைகளோடு தன்னுடைய சொந்த மாதிரியின் கணத்தையும் சேர்க்க அவன் வாஞ்சித்தான். குழந்தைப் பருவத்திலிருந்து அவன் தேவனுடைய ஊழியத்தோடு இணைக்கப்பட்டிருந்தான். அவனுடைய நீண்ட வாழ்க்கையில் தேவனுடைய மகிமையும் இஸ்ரவேலின் உயர்ந்த நன்மையுமே அவனுடைய ஒரே நோக்கமாக அவன் முன்னிருந்தது.
இஸ்ரவேலின் செழுமையை குறித்த எந்த நம்பிக்கையும் கிடைக்கும் முன்பு தேவன் முன் மனந்திரும்ப அவர்கள் நடத்தப்பட வேண்டும். பாவத்தின் விளைவாக தேவன் மேலிருந்த விசுவாசத்தையும் தேசத்தை ஆளும் அவருடைய வல்லமையையும் ஞானத்தையும் குறித்த உணர்வையும் அவர்கள் இழந்திருந்தனர். அவருடைய காரியத்தை நிரூபிக்கும் அவருடைய திறமையின் மேலிருந்த நம்பிக்கையை அவர்கள் இழந்திருந்தனர். மெய்யான சமாதானத்தை காணும் முன்பாக குற்றத்தோடிருந்த அதே பாவங்களை காணவும் அறிக்கை பண்ணவும் அவர்கள் நடத்தப்பட வேண்டும். ஒரு ராஜாவிற்கான கோரிக்கையின் நோக்கமாக, எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாக புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டுமென்று அவர்கள் அறிவித்திருந்தனர். சாமுவேல் இஸ்ரவேலின் சரித்திரத்தை திரும்ப கூறினான். எகிப்திலிருந்து அவர்களை கொண்டு வந்திருந்த அந்த நாள் முதல் ராஜாதி ராஜாவான யெகோவா அவர்கள் முன் சென்று அவர்களுடைய யுத்தங்களை நடத்தியிருந்தார். பல வேளைகளில் அவர்களுடைய பாவங்கள் அவர்களுடைய சத்துருக்களின் வல்லமையில் அவர்களை விட்டிருந்தது. ஆனாலும் தங்களுடைய தீய வழியிலிருந்து அவர்கள் திரும்பினபோது தேவனுடைய வல்லமை ஒரு இரட்சகனை அனுப்பியிருந்தது. ஆண்டவர் கிதியோனையும் பாராக்கையும் எப்தாவையும் சாமுவேலையும் அனுப்பி, நீங்கள் பயமில்லாமல் குடியிருக்கும்படிக்கு சுற்றிலுமிருந்த உங்கள் சத்துருக்களின் கைக்கும் உங்களை நீங்களாக்கி இரட்சித்தார். எனினும் ஆபத்தினால் பயமடைந்தபோது ஒரு ராஜா எங்கள் மேல் ஆள வேண்டுமென்று அவர்கள் அறிவித்திருந்தனர்.
இப்பொழுது கர்த்தர் உங்கள் கண்களுக்கு முன்பாகச் செய்யும்
பெரிய காரியத்தை மின்று பாருங்கள். இன்று கோதுமை அறுப்பின் நாளல்லவா? நீங்கள் உங்களுக்கு ஒரு ராஜாவை கேட்டதினால் கர்த்தருடைய பார்வைக்குச் செய்த உங்களுடைய பொல்லாப்பு பெரியதென்று நீங்கள் கண்டு உணரும்படிக்கு நான் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவேன். அப்பொழுது இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிடுவார் என்று சொல்லி சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடிமுழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். கோதுமை அறுவடை செய்யும் மே அல்லது ஜூன் மாதத்தில் கிழக்கத்திய தேசத்தில் மழை பெய்யாது. வானம் மேகமற்றிருந்து காற்று அமைதியும் மென்மையாகவும் இருக்கும். அந்த நேரத்தில் வந்த ஒரு கொடிய புயல் அவர்களை பயத்தினால் மிரப்பியது. தாழ்மையோடு தங்களுடைய பாவத்தை, குற்றத்தோடிருந்த அதே பாவத்தை அறிக்கையிட்டனர். நாங்கள் சாகாதபடிக்கு உம்முடைய தேவனாகிய கர்த்தரிடத்தில் உம்முடைய அடியாருக்காக விண்ணப்பம் செய்யும். நாங்கள் செய்த எல்லா பாவங்களோடும் எங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும் என்று கேட்ட இந்த பாவத்தையும் கூட்டிக் கொண்டோம் என்றனர். சாமுவேல் மக்களை அதைரியமான நிலையில் விட்டுவிடவில்லை. மேன்மையான வாழ்க்கைக்கான அனைத்து முயற்சிகளையும் இது தடுத்திருக்கும். தேவனை கடுமையானவரும் மன்னிக்காதவருமாக பார்க்க சாத்தான் அவர்களை நடத்துவான். இவ்விதம் அவர்கள் அதிகப்படியான சோதனைகளுக்கு வெளியாக்கப்பட்டிருப்பார்கள். தேவன் கிருபையுள்ளவரும் மன்னிக்கிறவரும் அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியும் போது அவர்களுக்கு தயவு காண்பிக்க எப்போதும் விருப்பமுள்ளவருமாயிருக்கிறார். பயப்படாதே என்பதே அவருடைய ஊழியக்காரன் வழியாக வந்த செய்தியாக இருந்தது. நீங்கள் இந்த பொல்லாப்பையெல்லாம் செய்தீர்கள், ஆகிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல் கர்த்தரை உங்கள் முழு இருதயத்தோடும் சேவியுங்கள். விலகிப் போகாதிருங்கள். மற்றபடி பிரயோஜனமற்றதும் இரட்சிக்க மாட்டாததுமாயிருக்கிற வீணானவைகளை பின்பற்றுவீர்கள். அவைகள் வீணானவைகளே. கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தி நிமித்தம் தமது ஜனங்களை கைவிடமாட்டார். அவர்கள் தங்கள் மேல் வருவித்துக் கொண்ட அவமானத்தைப் பற்றி சாமுவேல் எதுவும் கூறவில்லை. நீண்டகால அர்ப்பணிப்பான அவனுடைய வாழ்க்கைக்கு பிரதிபலனாக இஸ்ரவேலர் காண்பித்திருந்த நன்றியின்மையை நிந்திக்கவில்லை. மாறாக அவர்களை குறித்த தன்னுடைய முடிவடையாத விருப்பத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினான். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவன் செய்கிறவனாயிருப்பேன். அது எனக்கு தூரமாயிருப்பதாக. நன்மையும் செவ்வையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். நீங்கள் எப்படியும் கர்த்தருக்கு பயந்து உங்கள் முழு இருதயத்தோடும் உண்மையாய் அவரை சேவிக்கக் கடவீர்கள். அவர் உங்களிடத்தில் எவ்வளவு மகிமையான காரியங்களைச் செய்தார் என்பதை சிந்தித்துப் பாருங்கள். நீங்கள் இன்னும் பொல்லாப்பை செய்யவே செய்வீர்களானால் நீங்களும் உங்கள் ராஜாவும் நாசமடைவீர்கள் என்றான்.